السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருந்தருணை, நம் உயிரில் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை நம்பி அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மூமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாங்க. எல்லாம் வல்ல கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்ணுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ்வி நல்லடியார்களே, உம்ரா மற்றும் ஹஜ் செய்முறை விளக்கம் இந்த சொற்பொழிவில் உங்களுக்கு சொல்லப்படும். ஹஜ் உம்ராவை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருங்குவதற்கு அவன் நமக்கு கற்றுக் கொடுத்த வணக்கங்களில் ஒரு வணக்கம்தான் உம்ரா ஹஜ் என்ற வணக்கம். இந்த வணக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தா இலைஹி சபீலா. ஹஜ்ஜுக்கு செல்ல யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்வது கடமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். திருமறை குர்ஆனில் அல் பக்ரா அத்தியாயத்தில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமைப்படுத்துங்கள், முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். அல்லாஹ்வுக்காக நாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக நாம் உம்ரா செய்ய வேண்டும். அல்லாஹ் விரும்பிய அடிப்படையில் இந்த உம்ராவும் ஹஜ்ஜும் அமையுமேயானால் அல்லாஹ் இதற்கு தரக்கூடிய பரிசு சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய ஒரு வெகுமதியை அல்லாஹ் வழங்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்து லிமா பைனஹுமா. ஒரு உம்ராவை ஒருவர் செய்துவிட்டு அடுத்து உம்ராவை செய்வாரேயானால் இந்த இரண்டு உம்ராவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் செய்த பாவங்களுக்கு இந்த உம்ராக்களே பரிகாரமாக அமைந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், பாவம் கலக்காத அல்லாஹ் விரும்பிய அடிப்படையில் செய்யப்படுகின்ற நல்ல முறையில் செய்யப்படுகின்ற ஹஜ், அதற்கு சுவனத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நல்ல முறையில் நாம் ஹஜ் செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய பரிசு என்ன? சுவனம் தான் கூலி. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் அழகிய முறையில் அல்லாஹ் விரும்பிய அடிப்படையில் ஹஜ் செய்து விட்டு அவர் திரும்புவாரேயானால் கயோமின் வலதத்துஹு உம்முஹு, அவருடைய தாய் அவரை பெற்றெடுக்கும் போது அந்த நாளில் தவறே செய்யாமல் பாவமே செய்யாமல் குற்றங்களை சுமக்காத ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அதுபோன்ற ஒரு நிலைக்கு அவர் திரும்பி விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹஜ் என்ன செய்கிறது? அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் நாம் செய்த பாவங்களை எல்லாம் போக்கி விடுகிறது. பிறந்த குழந்தை அன்று பிறந்த பாலகன் எப்படி பாவங்கள் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறானோ அதுபோன்ற நிலையில் அல்லாஹ் நம்மை ஆக்கி விடுகிறார். அதுபோன்று ஒரு ஜிஹாதுங்கிற அளவுக்கு மார்க்கத்திலே சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த ஹஜ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, பெண்களாகி எங்களுக்கு ஜிஹாத் இல்லையா? நாங்கள் அந்த ஜிஹாதுடைய சிறப்பை அடைய முடியாதா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கும் ஜிஹாத் உண்டு, ஜிஹாத் உங்களுக்கும் உண்டு. பெண்களுக்குரிய ஜிஹாத் என்ன? போருக்கு போய் ஆயுதங்களை ஏந்தி எதிரிகள்கிட்ட சண்டை போடுறது, அந்த ஜிஹாத் உங்களுக்கு இல்ல, அது ஆண்களுக்குரியது. உங்களுக்குரிய ஜிஹாது இருக்கிறது, அது என்ன? அல் ஹஜ் தான். ஹஜ்ஜ நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அது நீங்க மிகப்பெரிய ஜிஹாது என்று நபிசல்லா அவர்கள் ஜிஹாதுக்கு நிகராக பெண்களுக்கு சொன்ன ஒரு வணக்கம் தான் இந்த ஹஜ் என்பது. அதனுடைய சிறப்புகள்லாம் நமக்கு எப்ப கிடைக்கும்? இரண்டு விஷயங்கள் இருக்கணும், இரண்டு விஷயங்கள். ஒன்று, நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் ஏகத்துவ சிந்தனையோடு இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யணும். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள், உம்ராவுக்கு வருகிறார்கள், ஆனால் இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்து சார்ந்திருப்பார்கள். தர்காக்களுக்கு போறது, அல்லாஹ் அல்லாத இறந்து போனவர்கள் அவுலியாக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நேர்ச்சி செய்வது, அவர்களிடத்துல பிரார்த்தனை செய்வது, அதுமாதிரி தகடு தாயத்து இது போன்ற காரியங்களிலே ஈடுபடுவது, இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிக்கக்கூடிய காரியங்கள். இந்த காரியங்களை செய்துவிட்டு அதே நிலையில் ஒரு மனிதர் ஹஜ் உம்ராவுக்கு செய்தால் கண்டிப்பாக அவருடைய ஹஜ்ஜும் உம்ராவும் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டார். அது நம்மளா நீங்களா எப்படி சொல்றீங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அமலுக்க நீ இணை வைத்தாலும் நபிய உன்னுடைய அமல் அழிந்து போய்விடும். இது அல்லாஹுடைய எச்சரிக்கை. ஆக இணை வைப்பிலிருந்து நம்ம விடுபட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்விடம் மட்டுமே நாம் சரணடைந்து அவன் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து அவனிடம் மட்டுமே கையேந்தி அப்படிப்பட்ட அவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நிலையில் தான் நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். முதலாவது விஷயம், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பி, அல்லாஹ்வை மறுமையில் நல்ல முறையில சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு பரிசு வழங்க வேண்டும், உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா, நல்லறங்களை செய்யுங்கள். கண்டிஷன் என்ன தெரியுமா? வலா யுஷ்ரிக் ஃபி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வை வணங்குற விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் நீங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நல்லறங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். ஆக தொழுது விட்டோம், நோன்பு நோக்கிறோம், ஹஜ்ஜி செஞ்சிட்டோம், உம்ரா செஞ்சிட்டோம், இதுல புண்ணியம் இல்ல, இதெல்லாம் செஞ்சுட்டா நன்மை கிடைத்து விட, முதலாவதாக இந்த நல்ல காரியங்களை எல்லாம் செய்யும் போது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம செஞ்சோமா, அப்பதான் அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்துல மதிப்பு மரியாதை, அதற்குரிய பரிசுகளை அல்லாஹ் தருவான், இல்லன்னா எந்த நன்மையும் கிடைக்காது. இதை முதல்ல பதிய வைக்க வேண்டும். அடுத்த சகோதரர்களை இஹ்லாஸ், மன தூய்மை, அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இன்னும் இரண்டு நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன? அந்த அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையிலே இருக்க வேண்டும். நிறைய பேர் ஹஜ் உம்ராவுக்கு பல சகோதரர்கள் போறாங்க, விளங்காம இருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கணும். என்ன செய்யறாங்க? ஹஜ்லையும் போய் அல்லாஹ் ரசூல் காட்டி தராத காரியங்களை செய்யறாங்க. அவங்களுடைய உம்ராக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அவங்க காட்டி தந்த சுன்னத்தான அடிப்படையில் இல்லாம அவர் சொன்னது இவர் சொன்னது என்ற அடிப்படையில் மார்க்கத்துல ஆதாரம் இல்லாத விஷயங்களை எல்லாம் சில மூட நம்பிக்கைகள் கூட இருக்கிறது. அல்லாஹ் அந்த மூட நம்பிக்கை எல்லாம் ஒழித்தான். இந்த அடிப்பில் ஹஜ் உம்ரா செஞ்சா அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் நம்முடைய ஹஜ் உம்ரா எப்படி ஏற்றுக்கப்படும்? ஆக நம்முடைய உம்ராக்கள் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம செய்யற காரியம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியமா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி அதுல நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கணும். அந்த அடிப்பில் செஞ்சாதான் அல்லாஹ் அதை வணக்கத்தை ஏத்துக்கிடுவான். நாம ஒரு காரியத்தை வழக்கத்தில் ஏற்படுத்தி கொண்டு அதன் அடிப்பில் உம்ரா ஹஜ் செஞ்சுட்டு அல்லாட்ட போயிட்டோம்னா இதை யாரு சொல்லி கொடுத்தா? அல்லாஹ் கேட்பான், இது யாரு சொல்லி கொடுத்தா? யாரு சொல்லி நீ இதை செஞ்ச? என்னுடைய தூதர் உனக்கு சொல்லி கொடுத்தாரா? வாரினா மனாசிக்கனா, இவ்வளவு என்ன கேட்டாங்க? வாரினா மனாசிக்கனா, எங்கள் இறைவா எங்களுடைய வணக்கங்கள் எனக்கு காட்டு. அல்லாட்டதான் நம்ம கேட்கணும். நம்ம வணங்குற முறைகள் வழிபாடுகள் எல்லாம் அல்லாதான் நமக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் நமக்கு என்ன செய்வான்? அந்த விஷயங்களை வெளிப்படுத்துவான், தெரியப்படுத்துவான். அப்படித்தான் நாம் நம்முடைய வணக்கங்களை அமைக்க வேண்டும். இது ஒரு முதல் விஷயம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மன தூய்மை. ஒருவரிடத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருக்கிறாரு, சரி, அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தந்த அடிப்படையில் தான் செய்யறாரு, சரி, வணக்கத்தை அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? மூணாவது என்ன வேணும்? மிக முக்கியமா இஹ்லாஸ் வேணும். ஹாஜிங்கிற பேர் வரும் நமக்கு பின்னாடி. என்ன ஹஜ் செஞ்சிட்டோம்னா நமக்கு பின்னாடி என்ன செய்யலாம்? அல் ஹாஜ் என்ற ஒரு பேரை போட்டுக்கலாம். அந்த பேருக்காக எத்தனை பேர் ஹஜ் செய்யறாங்க? இதுக்காக ஹஜ் செய்யலாமா? செஞ்சோம்னா நன்மை கிடைக்காது, ஹஜ் எல்லாம் ஏத்துக்கிற மாட்டான். அது நம்ம ஊர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹஜ்ங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெருமையாக ஆகிவிட்டது. ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போனாருன்னா அவருக்கு பூமாலை போட்டு ரோஜா மாலையை போட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டத்தை கூட்டி ஊரையே திரட்டி பொன்னாடைகள் எல்லாம் போத்தப்பட்டு ஒரு இஹ்லாஸ் ஒரு மனுஷன் பயப்பட வேண்டாமா, நம்ம அல்லாஹ்வுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம், ஏன்னா இதுல போய்கிட்டே நீங்க எங்களுக்கு பெருமை ஏற்படுத்தி எனக்கு புகழ்ந்து என் அமல நாசமாக்கி. இது நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி டமராக்கள்லாம் நம்ம அடிக்காம, இந்த வீண் புகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம எதிர்பார்க்காம நம்ம என்ன செய்யணும், தெரிந்தவர்களுக்கு நான் போறேன் துவா செய்யுங்கன்னு சொல்றதோட நம்ம என்ன செய்யணும், நின்று கொள்ள வேண்டும். இப்படி மன தூய்மை இருக்கணும், இஹ்லாஸ் வேணும். இஹ்லாஸ் இல்லை என்றால் அல்லாஹ் அதையும் ஏத்துக்கிற மாட்டான். நம்ம லாமாலு பின்னியாது. நபிசுல்லா அவங்க என்ன சொன்னாங்க, செயல்கள் எல்லாமே எண்ணங்களை கொண்டுதான், எண்ணங்களை கொண்டுதான் செயல். என்ன சரியில்லாட்டினா அந்த செயலும் சரியிருக்காது, என்ன சரியா இருந்தா செயலும் சரியா இருக்கும். இதெல்லாம் நம்ம அடிப்படையாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹஜ்ஜ் மூன்று முறைகள்ல செய்யப்படுகிறது. ஒன்று சமத்துவ முறை, இரண்டாவது தெரான் முறை, இன்னொன்று இஃப்ராத். சமத்துவ, தெரான், இஃப்ராத் இந்த மூன்று முறைகள்ல ஹஜ் இருக்கிறது. சமத்துவ என்றால் முதல் உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து உம்ராவுடைய காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுருவாங்க, உம்ரா முடிஞ்சிடும். பிறகு அனுமதிக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து புதிதாக ஹஜ்ஜுக்கு அவர்கள் இஹ்ராம் அணிவார்கள், புதிதாக ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் அணிவாங்க, ஹஜ்ஜுடைய காரியங்களை செஞ்சு முடிப்பாங்க. ஆக உம்ராவுக்கு தனி ஹராம், ஹஜ்ஜுக்கு தனி ஹராம். முதலாவது உம்ராவை முடிப்பது, இரண்டாவது ஹஜ்ஜை முடிப்பது. இதுக்கு பேர் சமத்துவம். சமத்துவம் என்றால் சுகம், சொகுசு. என்ன சுகம் அனுபவிக்கிறோம்? இஹ்ராம் அணிந்து விட்டு ஹஜ்ஜுக்காக வந்து விட்டு நம்ம இஹ்ராம்ல இருந்து விடுபடுறோம், உம்ராவை முடிச்சுட்டு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுறோம், அனுமதிக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம செய்யறோம், கொஞ்சம் சொகுசா இருக்கிறோமா இல்லையா? மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன செய்யறோம், சமத்துவ ஹஜ்ஜை நம்ம ஆரம்பிக்கிறோம். இதனால இந்த முறைக்கு சமத்துவ முறை, சொகுசு அனுபவிக்கக்கூடிய முறை என்று இதற்கு பெயர் இருக்குது. இரண்டாவது முறை என்னன்னா கரான். கரான் என்றால் சேர்க்கிறதுன்னு அர்த்தம். உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்யறது. அப்ப என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். ஏற்கனவே நம்ம உம்ராவும் ஹஜ்ஜையும் செஞ்சிருக்கோமே, இப்ப இங்கேயும் அதுதானே செய்யறோம், எதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா சமத்துவ முறை, அதுல உம்ராவை நம்ம முடிச்சிருவோம், உம்ராவை என்ன செஞ்சிருவோம், முடிச்சு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டு மறுபடி இன்னொரு இஹ்ராம்ல நம்ம ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்போம். இதுதான் தமத்துவ என்பது. கிரான் என்பது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே ஒரே இஹ்ராம்ல உம்ராவையும் செய்வோம், ஆனா உம்ராவை முடிக்க மாட்டோம். அந்த கடைசியில இஹ்ராம்ல இருந்து விடுபடக்கூடிய காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். எப்ப உம்ராவில இருந்து நம்ம விடுபடுவோம், முடிவு ஒண்ணு முடிவெட்டுறது அல்லது மொட்டையடிக்கிறது, அதை செய்யும் போது தான் நம்ம இஹ்ராம்ல இருந்து விடுபடுவோம். சமத்துவ முறையில என்ன செய்வோம்னா, உம்ரா செய்யும் போது மொட்டை எடுத்துருவோம், அப்ப இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுருவோம். ஆனா கிரான் முறையில நம்ம உம்ரா செய்யும் போது அந்த கடை சாய் செய்வோம், தாஃப் செய்வோம், எல்லாம் செய்வோம், ஆனா அந்த இது இந்த நம்ம பலி கொடுப்போம், முடி மலிப்போம் இல்லையா, அந்த காரியத்தை மட்டும் நம்ம செய்ய மாட்டோம். அதை நம்ம எங்க பிற்படுத்திடுவோம், ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில பிற்படுத்திடுவோம். சமத்துவ முறையில ரெண்டு இஹ்ராம் வரும், ஆனா கிரான் முறையில எத்தனை இஹ்ராம் தான், ஒரே ஒரு இஹ்ராம் தான். இங்கேயும் உம்ராவும் ஹஜ்ஜையும் நம்ம சேர்த்துதான் செய்யறோம், சரியா? இதனுடைய முறைகளை எல்லாம் நம்ம வளர்க்குவோம். இது வந்து கிரான் என்பது. மூன்றாவது முறை என்ன சொன்னோம், இஃப்ராத். இஃப்ராத் என்றால் ஒன்றை மட்டும் செய்யறது, ஹஜ்ஜை மட்டும் செய்யறது, ஹஜ் மாசத்துல ஹஜ்ஜை மட்டும் செய்யறது, உம்ரா செய்யறது கிடையாது. இந்த மூன்று முறைகள் இருக்கிறது. இந்த மூன்று முறைகளையும் நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் உம்ராவை பற்றி நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உம்ராவுடைய காரியங்கள் தான் இந்த மூன்று முறைகளிலும் முதலில் துவங்குகிறது. உம்ராவுடைய சட்டதிட்டங்கள், அதனுடைய வணக்க வழிபாடுகள் தான் சமத்துவலையும் சரி, கிரான்லையும் சரி, இஃப்ராதுலையும் சரி, ஆரம்பம் அந்த விஷயங்கள் தான் உம்ராவுடைய வழிபாடுகள் தான் இந்த மூணு முறைகளையும் செய்யப்படுகிறது. உம்ரா என்ன, உம்ராவுடைய சட்டதிட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் இந்த மூன்று முறைகளுக்கும் சட்டம். இப்ப நம்ம உம்ராவுடைய சட்டதிட்டமாக நம்ம என்னென்னலாம் சொல்றோமோ அதே அடிப்படையில தான் சமத்துவையும் நம்ம செய்யணும், அதே அடிப்படையில தான் நம்ம கிரானையும் செய்யணும், அதே அடிப்படையில தான் நம்ம இஃப்ராதையும் செய்யணும். உம்ரா ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவங்க பொதுவாக ஒவ்வொரு நாட்டினருக்கும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் நபிசல்லாத்தவங்க குறிப்பிட்ட எல்லையை மீக்காத்தாக நமக்கு நிர்ணயித்தார்கள். குறிப்பிட்ட எல்லை ஷாம் நாட்டில இருந்து வரக்கூடியவங்களுக்கு ஜுஹ்ஃபா என்ற ஒரு பகுதி, அதாவது மக்காவுக்கு வடக்கு பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லையா போட்டாங்க. மதீனாவிலிருந்து வர்றவங்களுக்கு துல் ஹுலைஃபா, அங்க அவங்க என்ன செய்யணும், இஹ்ராம் அணியணும். இப்ப எலம்லன் ஜித்தா, இந்த ஜித்தா பகுதி இருக்குல்ல, ஜித்தா பகுதி யமன் நாட்டினர்கள், இவர்கள் வந்தாங்கன்னா இவங்களுக்கு மீக்காத்து அந்த இஹ்ராமுடைய எல்லை என்ன, எலம்லம். ஈராக் பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு ராத்துல் இரக் என்ற பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீக்காத்தாக என்ன செஞ்சாங்க, எல்லையாக நிர்ணயித்தார்கள். மக்காவாசிகளா இருந்தா அவங்க இருந்த இடத்துல இருந்து என்ன செய்வாங்க, இஹ்ராம் அணிந்து கொள்வார்கள். ஆக நம்ம இஹ்ராம் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லையிலிருந்துதான் நம்ம என்ன செய்யணும், அணிய வேண்டும். இது சட்டம். இப்ப நம்ம இந்த நஜிது பகுதி என்று சொல்லப்படுகின்ற கிழக்கு பகுதியிலிருந்து நம்ம வர்றோம் வைங்களேன். இப்ப நாமலாம் போறோம், நமக்கு எல்லை என்ன, தாயிஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த பகுதியில் நம்மை போன்ற பகுதிகளில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு தாயிஃப கர்னூல் மனாசில் என்று சொல்லப்படுகின்ற, தைலுல் கபீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தாயிஃப என்ன செஞ்சாங்க, மீக்காத் எல்லையாக நமக்கு நிர்ணயித்தாங்க. ஆக அந்தந்த குறிப்பிட்ட எல்லைகள் இருந்துதான் நம்ம என்ன செய்யணும், இஹ்ராம் நீயத் வைக்கணும். அங்கிருந்து நம்ம அந்த இஹ்ராமுடைய சட்ட திட்டங்கள்லாம் என்ன செய்யுது, ஆரம்பமாகுது. முன்னாடி நம்முடைய இஹ்ராமுடைய ஆடையை நம்ம போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா. அந்த இஹ்ராம் அந்த குறிப்பிட்ட எல்லை, இஹ்ராம் நம்ம அணியறதுக்கு முன்னால் நம்ம குளிக்கணும், என்ன செய்யணும், குளிக்கணும். குளிச்சு நறுமணம் பூசிக்கலாம். நறுமணம் பூசுறது நம்முடைய உடல்ல தான் பூசணும், இஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சிருப்போம் அந்த ஆடையில பூசக்கூடாது, அதை ரொம்ப கவனிக்கணும். நறுமணம் என்பது நம்முடைய உடல்ல தான் பூசணும். என்ன செய்யலாம், மேனில பூசிக்கலாம், அல்லது நம்முடைய தாடி மூடி தலைமுடி இது போன்ற முடிகள்ல நம்ம என்ன செய்யலாம், நறுமணம் பூசிக்கலாம். இதெல்லாம் இப்போ இஹ்ராம நம்ம நியத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இஹ்ராம் வைக்க போறோம், அப்ப என்ன செய்யலாம், முன்னாடியே நம்ம குளிச்சுட்டு இந்த மாதிரி நறுமணம் தலைக்கு கூட என்ன செய்யலாம், இந்த வாசனை திரவியங்கள் இருக்குல்ல, எண்ணெய்கள். சில பேர் கேட்பாங்க இந்த எண்ணெய் வந்து நல்ல நறுமணமா இருக்குது, அப்ப இந்த எண்ணெயை நம்ம தலைக்கு போடலாமா, தாராளமா போடலாம். இஹ்ராம் ஆணைய நீயத்து வச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம தடவக்கூடாது. நீயத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தயாராகக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய தலைக்கு அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். பிறகு நம்ம ஆடையை நம்ம என்ன செய்யறோம், அணிகிறோம். இஹ்ராமுடைய ஆடை என்பது ஒரு போர்த்தப்படக்கூடிய வகையில தான் அந்த ஆடை இருக்கும். அந்த ஆடை எப்படி இருக்கணும்னா, நம்ம நார்மலா உடுத்துற மாதிரியான சட்டைகள், பேண்டு இது போன்ற ஆடைகள் இருக்கக்கூடாது, ஒரு போர்வை போன்று இருக்கணும். அது வெள்ளையா இருந்தா சிறப்பானது, கீழே ஆடை, கீழே ஒரு சிறிய ஒரு போர்வை, மேலே ஒரு போர்வை, இந்த அடிப்படையில தான் அந்த ஆடைகள் என்ன செய்யணும், இருக்கணும். இப்ப இஹ்ராம நம்ம துவங்குறோம், நீயத்தை எங்க வைப்போம், வாகனத்துல குளிச்சு குளிச்சு சுத்தமாயிட்டு வாகனத்துல ஏறி உட்காருவோம் இல்லையா, அப்பதான் என்ன செய்வோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு நம்ம தல்பியா சொல்வோம். அந்த தல்பியா சொல்றதுனா நீயத்தை எப்படி வைக்கணும்னா, சமத்துவ முறையில நீங்க உம்ரா ஹஜ் செய்ய நினைத்தால் நான் சமத்துவ முறையில உம்ரா செய்கிறேன் என்று நீயத்து வையுங்க. முதல் நீங்க சமத்துவ முறையில வந்து நீங்க முதல் உம்ரா தான் செய்வீங்க, ஆனால் அங்க ஹஜ்ஜ பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டியதுல பேச தேவையில்லை. ஆனால் நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல உம்ரா செய்யறீங்கன்னா தமத்து முறையில நான் உம்ரா செய்யறேன் அப்படின்னு நீங்க நீயத்து வச்சுக்கோங்க. குர்ஆன் முறையில நீங்க உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யக்கூடியவரா இருந்தா லப்பைக்க பி ஹஜ்ஜத்தின் உம்ரத்தின், ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் நான் தல்பியா சொல்கிறேன் என்று நீங்க என்ன செய்யுங்க, சொல்லி நீயத்து வைங்க. இஃப்ராது முறையில வெறும் ஹஜ்ஜ மட்டும் செய்றீங்கன்னா லப்பைக்க ஹஜ்ஜன் ஹஜ்ஜத்தன் அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், தல்பியா சொல்லி நீயத்து என்ன செய்யலாம், நீங்க துவங்கலாம். இப்ப நீங்க இஹ்ராம அணிந்த பிறகு நியத்து வைத்த பிறகு சில காரியங்களை நீங்க செய்யக்கூடாது. இது வந்து மூணுக்கும் பொருந்தும். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சமத்துவுக்கு பொருந்தும், குர்ஆனுக்கு வரும், அதே மாதிரி இஃப்ராதுக்கும் பொருந்தும். இஹ்ராமுடைய ஆடை அணிந்த பிறகு சில காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது, தடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன செய்யக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. இஹ்ராம் அணிவதற்கு முன்னாடியே நீங்க நகம் வெட்டி முடியெல்லாம் களைஞ்சு சுத்தப்படுத்திக்கலாம். இஹ்ராம் நியத்து வச்சுட்டா நகம் வெட்டக்கூடாது. அதனால முடிகளை என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. அது அந்த இஹ்ராம்ல இருந்து விடுபடுற வரைக்கும் நம்ம முடிகளை என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. அது போன்ற நறுமணம் பூசக்கூடாது. இஹ்ராம் நியத்து வைத்த பிறகு நறுமணம் பூசக்கூடாது. அது போன்று தைக்கப்பட்ட ஆடைகளை நம்ம உடுத்தக்கூடாது. அதை நம்ம ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. எந்த ஒரு பிராணியும் என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு புறாவே வருது, ஏன்னா அந்த புறாவை பார்க்க நமக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, பிடிச்சிடக்கூடாது. இஹ்ராம் அணிந்தவர்கள் வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அவங்க தலைக்கு என்ன செய்யக்கூடாது, தொப்பி அணியக்கூடாது. இஹ்ராமில் உள்ளவர்கள் தலையில தொப்பி அணியக்கூடாது. அது மாதிரி காலுரைகளை அணியக்கூடாது. நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, காலுரைகளை அவர்கள் அணியக்கூடாது, காலுரை போடக்கூடாது, உடலுறவில ஈடுபடக்கூடாது. இந்த பெண்கள் ஆண்கள் இந்த இவங்களுக்கு இந்த விஷயத்துல எதுவும் சட்டம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்காங்க, அவங்க காலுரை அணியலாம். அவங்க எதை அணியக்கூடாதுன்னா முகத்திரை அணியக்கூடாது. பெண்கள் இஹ்ராம் அணிந்த பெண்கள் முகத்திரை அணியக்கூடாது. அது போன்று கைவுரை அணியக்கூடாது. கையுறை முகத்திரை இந்த ரெண்டையும் அவர்கள் அணியக்கூடாது. அப்ப காலுரை அணியலாம்ங்கிற ஒரு அனுமதி அந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், அறிந்து கொள்கிறோம். அப்ப ஆண்கள் காலுரை அணியக்கூடாது, தொப்பி அணியக்கூடாது, உடலுறவுல ஈடுபடக்கூடாது. மிக முக்கியமா உடலுறவுல ஈடுபடக்கூடாது. அது மாதிரி அந்த உடலுறவை தூண்டக்கூடிய மனைவியை கட்டி அணைத்தல் இது போன்ற காரியங்களையும் அவங்க என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அது போன்று திருமண பேச்சுக்களையும் பேசக்கூடாது. இஹ்ராம்ல வந்து அவருக்கு யாரு மாப்பிள்ள, இவருக்கு யாரு பொண்ணு, இதை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது மாதிரியான திருமண ஒப்பந்தங்களையும் இந்த இடத்துல செய்யக்கூடாது. தான் கல்யாணம் முடிக்கிறதும் கூடாது, அடுத்தவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதும் கூடாது. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இஹ்ராம் விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு. செடிகளை பிக்க கூடாதுங்கிறது இஹ்ராம் அணிந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய, அவங்க மட்டும் கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்கு கிடையாது. அது ஹரமுக்கு யாரு போனாலும் அவங்க எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை, அது பொதுவான ஒரு ஒழுங்குமுறை. உம்ராவுக்கு போறீங்க, உம்ராவுக்கு நீங்க போகல, சும்மா ஹரம்ல போய் துருவ போறீங்க, அப்படி நீங்க போனாலும் அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் என்ன செய்யக்கூடாது, நீங்க பிக்க கூடாது. நீங்க அந்த வேட்டையாடக்கூடாதுங்கிற சட்டமும் அதுதான். அங்க ஹரமுக்குள்ள யாரும் என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. அது ஒரு பொதுவான ஒரு சட்டம். அதனால அங்க கீழே பொருள் எதுவும் கிடந்தாலும் நம்ம அந்த பொருள்களை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. மற்ற இடங்கள்ல இருந்தா நம்ம எடுத்து வச்சு அறிவிப்பு செய்யலாம். ஆனா ஹரமுக்குள்ள எல்லைக்குள்ள எந்த ஒரு பொருள் கீழே கிடந்தாலும், ஒரு தங்கமே கிடக்குது, ஒரு தோடு கிடக்குது, ஒரு செயல் கிடக்குதுன்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, போட்டுறணும். அது யாரு பொருளுக்குரிய அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆக இதுவெல்லாம் என்னது, இஹ்ராமுடைய சட்ட திட்டங்கள். இந்த விதிமுறைகள் எதையாவது யாராவது மீறினாங்கன்னு வைங்களேன், அப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அதற்கு பகரமாக ஒரு பலிப்பிராணியை அறுத்து கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும், பலிப்பிராணியை அறுத்து கொடுக்க வேண்டும். இந்த தடை செய்யப்பட்ட காரியங்கள் ஏதாவது வேண்டும்னே செஞ்சா, இப்ப சில நேரங்கள்ல நம்மள அறியாம நகை ஒடிஞ்சிரும், நம்மள அறியாம முடி உதிரும், இதெல்லாம் பாவத்துல குற்றத்துல வராது, இதுக்கு பலிப்பிராணியும் கிடையாது. வேண்டுமென்றே இந்த காரியங்களை யாராவது மீறுவாரையானால் அவர் அதற்கு பரிபாரமா என்ன செய்யணும், ஒரு பலிப்பிராணியை கொடுக்க வேண்டும். பலிப்பிராணியை கொடுக்க முடியல, பணம் இல்ல, நம்மகிட்ட வசதி இல்ல அப்படின்னு சொன்னா, அதற்கு பகரமாக மூன்று நோன்பு வைக்கணும். எந்த நோன்பு வைக்கணும், மூன்று நோன்பு வைக்கணும். சரி, மூணு நோன்பு வைக்க முடியல அப்படின்னா, ஆறு ஏழைகளுக்கு என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும். இந்த மூணு விஷயம், ஒன்னு பலிப்பிராணி அல்லது மூணு நோன்பு அல்லது ஆறு ஏழைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும். இதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் இந்த வாஜிபுகளையும் இஹ்ராம் தடுக்கப்பட்ட காரியங்களையும் அது மாதிரி ருக்குனான ருக்குன் அடிப்படை, அதெல்லாம் நம்ம பின்னாடி விளக்குவோம். இந்த மூணையும் யாரு மீறாங்களோ அவங்க இந்த அவங்களுக்கு பரிகாரம் இதுதான். இதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த மூணையும் வந்து நம்ம மக்கால செய்யறதா அல்லது ஹஜ் முடிச்சு வந்து நம்ம செய்யறதா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த மூணு நோன்பு, அந்த நோன்பு இருக்குது இல்லையா, அந்த அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரி, ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் பிஹி அதம் இராசி, உங்கள யாராவது நோயாளியா இருந்தா அல்லது தலையில ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா முடி மலிக்க முடியல, இந்த மாதிரி அது வந்து ஹஜ்ஜுடைய ஒரு வாஜிபு தானே, முடி மலிக்கிறது கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதை செய்ய முடியாம போயிருச்சுன்னா நீங்க ஒரு பலிப்பிராணியை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதை கொடுக்க முடியாதுன்னா மூணு நோன்பு நீங்க என்ன செய்யணும், உள்ளூர்ல வைக்கணும். அந்த அந்த ஹரம்ல இருக்கும்போது நம்ம மூணு நோன்பு வைக்கணும். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எத்தனை நோன்பு வைக்கணும், ஏழு நோன்பு வைக்கணும். மொத்தம் எத்தனை நோன்பு வைக்கணும், பத்து நோன்பு வைக்கணும். ஆனா இங்க வைக்க வேண்டிய நோன்பு எத்தனை, மொத்தம் மூணு நோன்பு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம், தல்பியா சொல்லி கொண்டே ஹரமுக்குள்ள நுழையிறோம். ஹரமுக்குள்ள வந்தவுடன் எடுத்தோன்னு என்ன செய்வாங்க, ரெண்டரை காய் தொழுகணும்னு நினைப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. நீங்க உம்ராவுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மூணு வணக்கத்தையும் செய்ய செஞ்சிருக்கீங்கன்னா, செய்ய வந்து வர்றீங்கன்னா, எடுத்தோடனே நீங்க என்ன செய்யணும், பிஸ்மில்லா அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக்க என்று பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது ஓத வேண்டிய துவாவை ஓதிவிட்டு வலது காலை எடுத்து வச்சு நேரம் எங்க போயிடணும், தவாஃபுக்கு தான் போகணும். தவாஃப நம்ம ஆரம்பிக்கணும். தவாஃப் ஒழு இல்லாம தவாஃப் கூட ஒழுவோட நம்ம என்ன செய்யணும், ஒழு இல்லாருன்னா ஒழு செஞ்சுட்டு ஹரமுக்குள்ள நம்ம போகணும். இப்ப தவாஃப் நம்ம எத்தனை சுற்றுகள், ஏழு சுற்றுகள், மொத்தம் ஏழு சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றும் ஹஜருல் அஸ்வதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சு அந்த ஹஜருல் அஸ்வதுல முடிக்கணும். அந்த பத்து லைட் போட்டிருப்பாங்க. ஹஜருல் அஸ்வத நம்ம ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், ஏன்னா முதல் போனோடனே ஹஜருல் அஸ்வத தொட்டு முத்தம் குஞ்சுறது தான் சுன்னத். அது கூட்டம் நெரிசல்ல நமக்கு இயலாது. நபி அவர்கள் இயலாதவர்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, என்ன செய்யலாம், சமிக்க செய்யலாம், தொலைவுல இருந்து இப்படி என்ன செய்யலாம், ஹஜருல் அஸ்வத நோக்கி நம்முடைய கையை மட்டும் இப்படி காட்டினா போதும். இந்த தவாப நம்ம ஒவ்வொரு சுற்ற துவக்கும் போதும் என்ன சொல்லி துவக்கணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நம்ம அதை துவக்கிறோம். தவாஃப் அப்படியே சுத்தி வரும்போது ருக்னுல் யமானி என்ற ஒரு மூளை வரும். அது எந்த மூலம், ஹஜருல் அஸ்வதுக்கு முந்தி உள்ள ஒரு மூளை. அதை தொடுவது சுன்னத், கட்டாயம் அல்ல. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன செய்யலாம், அதை தொடலாம், இல்லன்னா அது பிரச்சனை இல்லை. இந்த ருக்னுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடையில் உள்ள அந்த பகுதியில நம்ம ஓத வேண்டிய ஒரு துவா இருக்கு. என்ன துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனா வஃகினா அதாபன்னார் என்ற துவாவை நம்ம என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த சுற்றுகள்ல ஏழு சுற்று மொத்தம், அதுல முதல் மூன்று சுற்று ஒரு முறையாக நம்ம செய்யணும். இரண்டாவது அடுத்த ஏழு சுற்றுகள்ல ஒரு வித்தியாசம் இருக்குது. இது வந்து கட்டாயம் அல்ல, முடிந்தால் நம்ம செய்ய வேண்டியது. முதல் மூன்று சுற்றுகள் என்னன்னா, ரம்லு என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய எட்டுக்களை குறுக்கி வைத்து கொஞ்சம் தோள்களை குலுக்கியவாறு நம்ம என்ன செய்யறது, ஓடுறது. அது ஓடுறன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்ய, எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடக்கூடாது. நமக்கு அப்படி செய்ய வாய்ப்பு இருந்தால் செய்யணும், இல்லன்னா அதையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஏழு சுற்றுகள்லையும் நம்முடைய தோள்பட்டை, வலது தோள்பட்டை திறந்திருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், வலது தோள்பட்டை திறந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆடை, இந்த மேலாடை, இந்த நம்முடைய வலது தோள்பட்டை அக்குளுக்கு கீழாக வந்து இடது தோள்பட்டை மேல நம்ம என்ன செய்யணும், போட்டுக்கொள்ள வேண்டும். இது திறந்திருக்கணும், இது மூடி இருக்கணும். இப்படி நம்ம எத்தனை தவாப் செய்யணும், ஏழு தவாப் செய்யணும். இப்படியே நீங்க தவாப் செய்து விட்டு ஏழு சுற்று முடிஞ்ச உடனே தவாப் முடியுது. இதெல்லாம் வந்து நம்ம சொன்னது சுன்னத்தான விஷயங்கள்லாம். இது போக அந்த இடையில அந்த தவாப்ல வந்து திக்ர்களை ஓதுறது, நீங்க வேண்டிய துவாக்களை கேட்கறது, எல்லாமே நீங்க செய்யலாம். அது எல்லாமே உங்களுக்கு அனுமதி தான், தாராளமாக நம்ம அதை செய்யலாம். இப்ப ஏழு சுற்று நம்ம முடிஞ்சோடனே, தவாப் முடிஞ்சோடனே மகாம் இப்ராஹிம் என்ற இடத்துல ரெண்டு ரகாயத்தை நம்ம தொழுகணும். அது என்ன, அது ஒரு சின்ன ஒரு கூடு இருக்கும், கோல்டு கலர்ல என்ன செய்யணும், ஒரு சின்ன ஒரு கூண்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு உள்ள பகுதி எல்லாமே என்னது, மக்காம் இப்ராஹிம் தான். அந்த இடத்துல இடம் கிடைச்சா தொழுக வேண்டியது, இல்லாட்டினா மக்காவில் எங்க தொழுதாலும் மக்காம் இப்ராஹிம் தான், பிரச்சனை இல்ல. எத்தனை ரகாயத்தை நம்ம தொழுகணும், இரண்டு ரகாயத். இந்த தவாஃப ஏழு சுற்றம் முடிச்சிட்டு ஹஜர் ரசூலை தொட்டு போட முத்தம் கொடுக்க முடிஞ்சா அது நபி வழி நம்ம செய்யலாம். அநேகமா கூட்ட நேரங்கள்ல அஜி நேரங்கள்ல வாய்ப்பு இருக்காது. ஆனா ரெண்டு ரகாயத்தை நம்ம தொழுக வேண்டியது. இரண்டு ரக்காயத்து நம்ம தோள்பட்டை மறைச்சிருக்கோம், மறைக்க கூடாதா, இப்ப மறைச்சிடணும். நம்ம தொழுக நேரத்துல நம்ம மறைச்சிடணும். இந்த நேரத்துல மட்டும்தான் தோள்பட்டை திறந்திருக்குங்கிறது. இது அல்லாத நேரங்கள் எல்லாத்துலயுமே நம்முடைய தோள்பட்டை எப்படி இருக்கணும், மறைச்சுதான் இருக்கணும். சஹியா இருக்கட்டும், ஹஜ்ஜுடைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்முடைய தோள்பட்டையை மறைச்சு, இந்த ஒரு நேரத்துல தவாப்ல மட்டும்தான் நம்முடைய தோள்பட்டைகள் திறந்த நிலையில் இருக்க வேண்டும். இப்ப ரெண்டு ரக்காயத்தை நம்ம தொழுகிறோம். நபிசல்லாசவங்க அல்ஹம்து சூரா முதல் ரக்காயத்துல ஓதுறோம். பிறகு நம்ம என்ன செய்யறோம், என்ன பொதுவா எல்லா தொழுகையும் நம்ம எப்படி தக்பீர் கட்டுறோம், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நம்ம தக்பீர் கட்டுவோம் இல்லையா, அதே முறைதான். இதுக்குன்னு வித்தியாசமா எதுவும் கிடையாது. இல்ல, நம்ம நியத்துங்கிறது நம்ம வாயில சொல்றது கிடையாது, அதை நம்ம வழங்கிக்கிறோம். நியத் என்பது நம்ம மனசால நினைக்கிறது தான். அப்ப அந்த ரெண்டு ரக்காய் தொழுகும் போது நீங்க என்ன நியத்துலதான் தொழுவீங்க, மக்காம இப்ராஹிம்ல ரவிசல்லாசவங்க ரெண்டரை காய் தொழுக சொல்லி இருக்கிறாங்க உம்ராவில, அதை நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த நீயத்துலதான் நீங்க தொழுகுவீங்க, அதை வாயால சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப அதை நீங்க நீயத்து கட்டி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நீங்க தக்பீர் கட்டி தொழுகுறீங்க. எல்லா தொழுக மாதிரி தான் அலஹமது சுரா ஓத வேண்டியது. துணை சுரா மட்டும் முதலாவது காயத்துல குலியா இகல் காசிரும். பிறகு மற்ற எல்லாமே மற்ற தொழுக முறைப்படிதான். இரண்டாவது காயத்துல தொழுகை அலஹமது சுரா ஓதிய பிறகு, ஏன்னா குழுவில்லாவது சூரத்தில் இஹ்லாஸ், அதை நம்ம ஓதி நம்ம அந்த தொழுகையை நம்ம முடிக்கணும். ரெண்டரை காயத்தை முடிச்சிடுறீங்க. பிறகு என்ன செய்யணும், ஜம்சம் தண்ணீரை நம்ம விரும்பிய அளவு குடித்து விட்டு, அதெல்லாம் சுன்னத், ஏன்னா கட்டாயம் அல்ல, குடித்து விட்டு பிறகு நம்ம எங்க போகணும், சாய் செய்ய போகணும். சாய் வந்து சஃபா, முதல் நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும், சாய் சஃபால இருந்து ஆரம்பிக்கணும். அந்த மலையில நம்ம ஏறி நிக்க வேண்டியதுதான். அந்த சாயில வரணும். சாயி சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில ஏழு தடவை, அதுவும் சாயி எத்தனை தடவை, ஏழு தடவை. ஏழு தடவைனா என்ன கணக்கு, சஃபாவில இருந்து மர்வாவுக்கு போனீங்கன்னா ஒன்னு, மர்வாவில இருந்து சஃபாவுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு. இப்படித்தான் இப்படியே ஏழு தடவை சுத்தினீங்கன்னா ஏழாவது முறை முடிச்சு நீங்க எங்க நிப்பீங்க, மறுவாலதான் நீங்க நிப்பீங்க. சரியா, இதுல நீங்க சஃபாவுல நீங்க போனோடனே சாயி ஆரம்பிக்கும் போது ஒரு குர்ஆன் வசனத்தை நீங்க ஓதணும். நபி அவர்கள் ஓதி இருக்கிறாங்க, இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லா, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய புனித சின்னங்களில் உள்ளவை. அல்லாஹ் அதை புனிதப்படுத்தி இருக்கிறான், அது புனித அடையாளமாக அல்லாஹ் ஆக்கிட்டான். அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், ஓத வேண்டும். பிறகு நபி அவர்கள் கட்டுக் கொடுத்த துவாக்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க மனப்பாடம் செஞ்சுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா அன்ஜஸ வஅதா வ நஸர அபுதா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸம அல் அஹ்சாப வஹதா என்ற துவா. இத மூணு தடவை நம்ம என்ன செய்யணும், ஓதணும். பிறகு நம்ம காபாவை முன்னோக்கி, காபா நம்முடைய கண்களுக்கு தெரியும், காபாவை முன்னோக்கி நம்ம வேண்டிய துவாக்களை நம்ம என்ன செய்யணும், நிறைய நம்ம கேட்டுவிட்டு பிறகு நம்ம எதை நோக்கி போகணும், மறுவாவை நோக்கி சாய் செய்ய வேண்டியதுதான். மறுவாவை நோக்கி போகும்போது கொஞ்ச தூரம் கடந்தோடனே பச்சை விளக்கு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் வேகமாக நடக்கணும். மற்ற இடங்கள்ல நம்ம சாதாரணமா நடந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வேகமாக ஓடணும், அந்த இடத்துல ஓடணும். பிறகு நார்மலா நம்ம நடக்க வேண்டியதுதான். மறுவாவுக்கு நம்ம போறோம், சஃபாவுல என்ன செஞ்சோமோ அதை அப்படியே என்ன செய்ய வேண்டியது, மறுவாவுல நின்றும் இன்ன சஃபாவால் மறுவத்தமின் ஷாயிர் இல்லா இந்த துவாக்களை எல்லாம் ஓதி அல்லாட்ட நிறைய துவா ஓதிட்டு சில பேர் என்ன செய்வாங்க, அங்க ரெண்டரை காய் தொழுவாங்க, அதெல்லாம் நபியவர்கள் காட்டி தராத பிதாத், நபியவர்கள் காட்டி தரல. அங்க போய் இதைத்தான் செய்யணும், சஃபாவில் என்ன செஞ்சோமோ அதுதான் மறுவாவில் செய்யணும். அதே முறைப்படிதான் மறுபடியும் என்ன செய்யறோம், அப்படியே வர்றாங்க. ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அங்கேயும் நீங்க துவா ஓதணும். ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யணும், துவாக்கள் ஜிக்ர்கள்லாம் ஓத வேண்டிய இடங்கள் தான் சஃபாவும் மறுவாவும். நீங்க மறுவாள் அதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா மறுபடியும் சஃபாவுக்கு வர வேண்டியது. ஒவ்வொரு முறையும் இதே வழிபாடுகளை நம்ம என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும். இப்ப ஏழு தடவை நம்ம முடிச்சிட்டோம், எது முடிஞ்சிருச்சு, சாயி முடிஞ்சிருச்சு. அந்த உம்ராவுல 99% காரியங்கள் முடிஞ்சு விட்டது. இப்பதான் ஒரு சில வேறுபாடுகள் வரும். நீங்க சமத்துவ முறையில ஹஜ்ஜு செய்ய உம்ரா செய்ய ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அடுத்து நெக்ஸ்ட் உங்களுடைய முடியை நீங்கள் மலிக்க வேண்டும், அல்லது முடியை வெட்டணும். எது சிறந்தது, முடியை மலிக்கிறது சிறந்தது. சமத்துவ முறையில ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க செய்ய வேண்டிய காரியம் இது, அவங்க தான் முடியை மலிக்கணும். ஆனா கிரான் முறையில செய்யறவங்களும் இப்ராத் பேரும் ஹஜ்ஜ மட்டும் செய்யறாங்களே, அவங்க இப்ப முடியை மலிச்சா என்ன செய்யணும், பழிப்பிராணியை கொடுக்க வேண்டியது வரும். அதனால இவங்க என்ன செய்யக்கூடாது, முடியை மலிக்க கூடாது. சரியா, இவங்க முடியை மலிக்க கூடாது. இப்ப இது ஒரு விஷயம். இதற்கு அடுத்து உம்ராவுடைய விஷயங்கள் முடிகிறது, உம்ராவுடைய காரியங்கள் முடிகிறது. இனி அடுத்து ஹஜ்ஜுடைய விஷயங்களுக்கு இந்த மூணு முறையில ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்களும் தயாராவாங்க. ஹஜ்ஜ பொறுத்தவரை ஹஜ்ஜு என்னைக்கு ஆரம்பிக்கும், துல்ஹஜ் மாதம் திரை 8வது நாள் தான் ஹஜ்ஜு. ஹஜ் என்பது திரை 8, 9, 10 11, 12, 13 மொத்தம் எத்தனை நாள், 6 தான் ஹஜ்ஜு. ஹஜ்ஜுங்கிறதே மொத்தம் எத்தனை நாள் தான், 6 தான். சமத்துவ முறையில ஹஜ்ஜு செய்யறவங்க என்ன செய்யலாம், திரை 8வது நாள் அன்னைக்கு அவங்க இஹ்ராம் அணியணும். ஹரம்ல இருந்தே என்ன செய்யலாம், இஹ்ராம் அவங்க அணிந்து இஹ்ராமுக்கு லபைக ஹஜ்ஜதன், ஹஜ்ஜுக்கு நான் தல்பியா சொல்கிறேன் என்று அவங்க இஹ்ராம் அணிய வேண்டும். ஆனா மற்ற ரெண்டு முறையில ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க அவங்க தான் ஏற்கனவே எங்க எல்லையிலிருந்து இஹ்ராம் அணிஞ்சிட்டாங்க, அவங்க புதுசா இஹ்ராம் அணிய தேவையில்லை, அதை கவனிக்கணும். சரியா, இப்ப 8வது நாள் என்பது அவங்க மினாவுக்கு போகணும். எங்க போகணும், மினாவுக்கு, லோஹர் துளிக்கு, மினாவுக்கு அவங்க போகணும். தல்பியா சொல்லிக் கொண்டு, தல்பியாவை நிப்பாட்டக்கூடாது. தல்பியாவை எப்ப நிப்பாட்டணும், பிறை 10வது நாள் அன்று ஜம்ராவுல கல் எறிகிற வரைக்கும் ஹாஜிகள் தல்பியா சொல்லிக் கொண்டே இருக்கணும். எப்படி உம்ராவுல தல்பியா சொன்னோமோ அதே மாதிரி என்ன செய்யணும், தல்பியா சொல்லிக் கொண்டே இருக்கணும். 8வது நாள் அவங்க என்ன செய்யணும்னா, லோஹர் தொழுகைக்கு மினாவுக்கு போகணும். மினாவுல எல்லா தொழுகையுமே 2.5 நபி அவர்கள் எப்படி தொழுது நம்ம காட்டியிருக்காங்க, 4 தொழுகளை எப்படி தொழுது இருக்கிறாங்க, 2.5 சுருக்கித்தான் தொழுது இருக்கிறாங்க. இப்ப மினாவுல லோஹர் 2.5, அசர் 2.5, மகரிப் எத்தனை, 2.5, 3.5, இஷா எத்தனை, 2.5. இப்படி எல்லாமே என்ன செய்யணும், மகரிபை தவிர 2.5 நம்ம தொழுகணும் மினாவுல. வேற எதுவும் கூடுதலான தொழுகை வழிபாடுகளை நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கல. மற்றபடி என்ன செய்யணும், தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும், சுன்னத்து தொழுதுக்கரலாம், இந்த வித்ரு வாஜிபு போன்ற வித்ரு தொழுகிறோம் இல்லையா, அதை நம்ம தொழுதுக்கரலாம். பிரத்யேகமான வணக்க வழிபாடுகள் எதுவும் இல்லை. மற்றபடி குரான் ஓதுறது, திக்ர்கள், அது உண்டு. தொழுகை எதுவும் பிரத்யேகமாக எதுவும் கிடையாது. இப்படியே நம்ம மினாவில் உட்காந்து ஓய்வெடுத்து வழிபாடுகளை நம்ம செய்ய வேண்டியது, திக்ர்களை செய்ய வேண்டியது. இரவு மினாவில தான் தங்குவோம். எட்டாவது நாள் என்ன செய்வோம், இரவு எங்க தங்குவோம், மினாவில தான் நம்ம தங்குவோம். இனி அடுத்த கட்ட, அதாவது பிறை ஒன்பதாவது நாள் இருக்குது இல்லையா, அதுதான் அரஃபாவுடைய நாள் என்பது. அரஃபாவுடைய நாள் என்பது ஹஜ்ஜுடைய ருக்குன்கள்ல ஒரு முக்கியமான ருக்குன். அப்படின்னா அது இல்லைன்னா ஹஜ்ஜே கிடையாது, ஹஜ்ஜு கூட. ஒரு மனிதர் அரஃபாவுல தங்குறத மிஸ் பண்ணிட்டாருன்னா அவர் ஹஜ்ஜு கூட. பலிப்பிராணிய செய்ய முடியுமா, அது செஞ்சாலும் அது ஈடாகாது. பலிப்பிராணி எல்லாம் வெவ்வேறு வாஜிபுகளுக்கு தான். ஆனா இந்த ருக்குன் வந்து ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் வந்து மொத்தம் நாலு. என்ன அது, என்னென்ன, இஹ்ராம் அணியிறது, நியத்தோட என்ன செய்யறது, இஹ்ராம் அணியிறது, அது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இரண்டாவது அரஃபாவுல தங்குறது, மூணாவது தவாஃபுல் இஃபாதா என்ற ஒரு அதை நம்ம சொல்லுவோம். ஆமா, நாலாவது சாய் செய்யறது, சாயை வந்து ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டோம். இந்த நாளும் ஹஜ்ஜுடைய ருக்குன்கள், அடிப்படைகள். இது இல்லைன்னா எது விடுபட்டாலும் சரி, ஹஜ்ஜு கூட. அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்ய முடியும், ஹஜ்ஜு செய்ய முடியும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நபி அவர்கள் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபா தான் என்னது ஹஜ்ஜு என்று நபி சொல்லா சொன்னாங்க. அரஃபா ஹஜ்ஜு அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இரவு முடிச்சுட்டு நம்ம சுபுக தொழுதுட்டு, மினாவுல சுபுகையும் தொழுகணும். தொழுதுட்டு அடுத்த சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிடும். சூரியன் உதிச்சோடனே நம்ம என்ன செய்யணும், அந்த வெளிச்சங்கள்லாம் வந்த உடனே நம்ம எங்க புறப்பட ஆரம்பிச்சிடணும், அரஃபாவை நோக்கி புறப்படணும். அரஃபாவை நோக்கி நம்ம புறப்படணும், தல்பியா சொல்லிக்கொண்டே புறப்படணும். அரஃபாவுல போனோடனையுமே அங்க மஸ்ஜிது நமீரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கும், அதுதான் அரஃபாவுடைய முன்பகுதிகளை இருக்கும். அந்த பள்ளியில நீங்க பள்ளிக்குள்ள போக முடிஞ்சா போகலாம், இல்லன்னா தேவையில்லை. அந்த இடங்கள்ல நம்ம லொஹர் தொழுகணும். லொஹர் எத்தனை ரக்காயத்து, ரெண்டு ரக்காயத்து. அங்க ஏதாவது உரை நிகழ்த்தினாங்கன்னா அதுல நம்ம என்ன செய்யலாம், கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறகு நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த அரஃபா அந்த நமீராங்கிற அந்த பகுதியிலிருந்து பிறகு என்ன செய்யறோம், நம்ம அரஃபாவுடைய மௌக்கிஃப் என்று சொல்லப்பட தங்கக்கூடிய இடங்கள்னு இருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வந்து அரஃபாவா அரஃபாவில இருக்கிறோமாங்கிறத நம்ம பாத்துக்கணும். அரஃபாவை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அங்க வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம தங்குறோம். அரஃபாவை பொறுத்தவரை அது அதனுடைய நேரம் சூரியன் மறைற வரைக்கும், என்னது சூரியன் மறைற வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அசர் வரைக்கும் இருந்துட்டார், அதுக்கப்புறம் வெளியே எங்கேயே போயிட்டார், அப்படின்னா அவர் என்ன செய்யணும், அஜு கூடிரும். ஏதாவது அரஃபாவோட இருந்துட்டாருங்கிறதுனால கூடிரும். ஆனா அவர் வந்து ஒரு வாஜிப்பு விட்டுட்டாருங்கிறனால ஒரு பழிப்பிராணி அவர் கொடுக்கணும். சூரியன் மறைற வரைக்கும் அரஃபா விட்டு என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. சூரியன் மறைற வரைக்கும் அரஃபாவுலதான் இருக்கணும். சரி, சூரியன் மறைஞ்சிருச்சு, வழிபாடுகள் அதுதான், என்ன அசர் என்ற காய்ச்சி உபரியான இந்த மாதிரியான குரான் ஓது திக்ர்களை நம்ம செய்ய வேண்டியது. அதிகபட்சமாக இந்த துவாக்களையும் ஓதிக்கணும். நம்ம சஃபா மர்வால் ஓதணும்ல, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வஹ்தஹுலா ஷரீக லஹுல், அந்த துவாவை நம்ம இங்க என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். இது அரஃபா, அரஃபா முடிகிறது. இப்போ அந்த சூரியன் மறைந்தவுடன் நம்ம அடுத்து போக வேண்டிய இடம் முஸ்தலிஃபா. எங்க போறோம், முஸ்தலிஃபாவுக்கு நம்ம போறோம். நம்ம மகரிப ஈஷாவை எங்கதான் போய் தொழுகணும், முஸ்தலிஃபால தான் தொழுகணும். அரஃபாவில நம்ம தொழுகக்கூடாது. சூரியன் மறைஞ்சோனையுமே நம்ம என்ன செய்யணும், அரஃபாவில இருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு போய் அங்க நம்ம மகரிப மூன்றரை காய்த்து, இஷா தென்ற காய்த்து, ரெண்டரை காய் அங்க ஜம்மு செய்யறோம். ரெண்டா என்ன செய்யறோம், ஜம்மு செஞ்சு நம்ம தொழுதுட்டு பிறகு நம்ம தூங்கிட வேண்டியதுதான். முஸ்தலிஃபால என்ன செய்ய வேண்டியது, தூங்கிட வேண்டியதுதான். சுபுஹு நேரம் வரும், சுபுஹு தொழுகையும் தொழுதுட்டு முஸ்தலிஃபாவுல மஷ்அருல் ஹராம் என்ற ஒரு பள்ளி இருக்குது, மஷ்அருல் ஹராம் என்ற ஒரு பள்ளி இருக்கு. சுபு தொழுத பிறகு அந்த பள்ளியில போய் நம்ம என்ன செய்யலாம், அங்க பிரத்யேகமா துவா செய்யறது சுன்னத். அங்க போய் நம்ம என்ன செய்யலாம், அதிகமாக பிரார்த்தனை அல்லாஹ் இடத்துல நம்ம செய்யணும். இதுதான். அப்ப எத்தனாவது நாள் அடைஞ்சிருப்போம், இப்போ பத்தாவது நாள் ஒரு காலையே நம்ம என்ன செஞ்சிருப்போம், அடைஞ்சிருப்போம். இப்ப நம்ம அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் என்னன்னு கேட்டா, எங்க போகணும், மினாவுக்கு நம்ம போகணும். மறுபடியும் எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்தே நம்ம என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு சுத்திட்டு நம்ம எங்க போறோம், மறுபடியும் மினாவுக்கு தான் நம்ம போறோம். நான் சொல்றேன், மினாவுக்கு நீங்க போகக்கூடிய எப்ப, நீங்க சுபு தொழுதுட்டீங்க, இப்ப சுபு தொழுதுட்டீங்க, அடுத்து மஸ்ஜிதுல் ஹராம்ல துவாவும் செஞ்சிட்டீங்க, இப்ப சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிடும், இப்ப அடுத்து நீங்க எங்க போக ஆரம்பிச்சு, மினாவுக்கு போக ஆரம்பிச்சிடணும். சூரியன் உதிச்ச உடனே வெளிச்சங்கள் வர ஆரம்பித்த உடனே நீங்க என்ன செய்யலாம், மினாவுக்கு போகலாம். மினாவுக்கு போற வழியிலேயே அங்கங்க கற்கள் கிடக்கும். ஏன்னா நீங்க மினாவுல போய் செய்யக்கூடிய காரியம் என்ன, கல் எறிகிறது தான். அப்ப அங்க போய்கிட்டு கல்ல தேட முடியாது. நம்ம போற வழியிலேயே நீங்க என்ன செய்யணும், கல்ல தேடிக்கிறோம். எத்தனை கல் எடுத்துக்கணும், 7 கல் எடுத்துக்கணும். கல் வந்து ஒரு சைஸா நார்மலா சின்னதா எடுத்துக்கணும். ரொம்ப பெருசா என்ன செய்யக்கூடாது, நம்ம எடுத்துடக்கூடாது. சைத்தானதான அடிக்க போறோம், ஒரு அடியில் அவன் சைத்தான் செத்து போயிடணும் அப்படி என்ன செய்யக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க, செருப்பெல்லாம் விட்டு அடிப்பாங்க, அதெல்லாம் வந்து வரம்பு மீறது. இப்படியா நம்ம சைத்தானோட வெறுப்பு காட்டுறது, சைத்தானுடைய வெறுப்புங்க நம்ம கல்வில இருக்கணும். இது வந்து ஒரு அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சிருக்காங்க, வரம்பு மீறக்கூடாது. அப்ப அந்த கல் வந்து ஒரு சிறிய அளவுல நம்ம எடுத்துக்கொண்டு 7 கற்களை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொண்டு நம்ம மினாவை நோக்கி போகணும். மினாவுக்கு நம்ம நேரம் எங்க போகணும், ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லப்படுகின்ற, அதாவது பெரிய கல்லறியக்கூடிய, அதுதான் இருக்கிறதுல பெருசா இருக்கும் சரியா. அந்த பெரிய ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லப்படுகின்ற, ஜம்ரத்துல் குபுரா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு போய் நம்ம என்ன செய்யணும், கல்லறியணும். எத்தனை கல், 7 கல். 7 கல்லையும் அப்படி தூக்கி எரிஞ்சிடணுமா, இல்ல, ஒவ்வொரு கல்லா தான் எரியணும். ஒவ்வொரு கல்லை எரியும் போது தக்பீர் சொல்லணும், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஒரு கல்லை எரியணும், அல்லாஹ் அக்பர் சொல்லி ரெண்டாவது கல் எரியணும். இப்படி ஒவ்வொரு தடையும் தக்பீர் சொல்லிதான் 7 கற்களை நம்ம என்ன செய்யணும், எரிய வேண்டும். 7 கல்லை நீங்க எரிஞ்சிட்டீங்கன்னா பிறகு கொஞ்சம் வெளியே வந்து துவா செய்யணும். அந்த இடத்துல கல் எரிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல நம்ம துவா செய்யணும், அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்கிறோம். இது முடியுது, இப்ப கல் எரிஞ்சாச்சு, ஆனா ஹஜ் ஒன்னும் முடியல. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, இங்க ஒரு வித்தியாசத்தை நீங்க புரியணும். இந்த தமத்துவ முறையில உம்ரா ஹஜ் செய்யறாங்கல்ல இவங்களும், கிரான் முறையில உம்ரா ஹஜ் செய்யறவங்களும் இப்ப என்ன செய்யணும்னா, மினாவுல கல் எரிஞ்ச பிறகு அவங்க பலிப்பிராணியை கொடுக்கணும், அது கட்டாயம். இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யணும், கண்டிப்பா பலிப்பிராணியை கொடுக்கணும். ஆடு ஆடா இருந்தா ஒரு ஆடு, மாடு ஒட்டகமா இருந்தா எத்தனை பேரு, 7 பேர். அதுவும் இப்ப நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை, பில்லு கட்டிட்டோம்னா அவங்க நம்ம சாப்பிட என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. ஆனா இந்த ரெண்டு முறையில ஹஜ் உம்ராவை செய்யறவங்க கண்டிப்பா என்ன செய்யணும், பலிப்பிராணிய கொடுக்கணும். ஆனா ஹஜ்ஜ மட்டும் செய்ய வர்றாங்களே அவங்களுக்கு என்ன கிடையாது, பலிப்பிராணி கிடையாது, அவங்க பலிப்பிராணி கொடுக்க தேவையில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு சட்டம். அப்ப இவங்களா இருந்தா பலிப்பிராணிய கொடுக்கணும், கொடுத்து முடிச்சிட்டாங்களா, கொடுத்துருப்பாங்க, அதனால அதை பத்தி நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு இந்த மூன்று சாராரும் செய்யக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டா, அவர்கள் முடியை மலிக்க வேண்டும். என்ன செய்யணும், ஒன்னு மொட்டை அடிக்கிறது சிறந்தது, இல்லன்னா மொட்டை ஏற்கனவே அடிச்சாச்சு முடி எங்க இல்லை அப்படின்னு கேட்டா கொஞ்சம் என்ன செய்யணும், வலிச்சுக்கிற வேண்டியதுதான் சரியா. இந்த மாதிரி இதோட முடியல ஒண்ணு ஹஜ். பொதுவா உம்ராலான வந்து நம்ம மொட்டையை முடியை மலிச்சிட்டோம்னா என்ன செய்யும், உம்ரா முடிஞ்சிடும். ஆனா ஹஜ் இது முடிஞ்சிருச்சு நம்ம நினைச்சிடக்கூடாது, முடியல இன்னும் பாக்கி இருக்கு. ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான ஒரு ருக்ன், ஒரு அடிப்படை இருக்குது, அது செய்யணும் ஹஜ்ஜே கூடாது. அது என்ன, தவாஃபுல் இஃபாதா. இப்ப இந்த மூவரும் என்ன செய்யணும்னா, அடுத்து மினாவுல இருந்து மறுபடி மக்காவுக்கு போகணும், காபாவுக்கு போகணும். காபாவில போய் தவாஃபுல் இஃபாதா என்ற ஹஜ்ஜுக்குரிய தவாஃப அவங்க செய்யணும். அது இதே மாதிரிதான், ஒழுவோட இந்த 7 முறைகள் என்னென்ன உம்ராவுல சொன்னமோ அதே முறைப்படி அவங்க என்ன செய்யணும், அவங்க தவாஃப் செய்யணும். இஹ்ராம் அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க முடிய மலிச்சிட்டீங்கன்னா இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுறீங்க. என்ன அது, இது வந்து ஒரு ரெண்டு நிலை இருக்குது. இஹ்ராம்ல இருந்து விடுபடுவது வந்து ரெண்டு நிலை இருக்குது. இஹ்ராம்ல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க, நீங்க எல்லா அனுமதிக்கப்பட்ட காரியங்களையும் செய்யலாம், நகை வெட்டிக்கிறலாம், முடி வெட்டிக்கிறலாம், நறுமணம் எல்லாம் செஞ்சுக்கலாம், ஆடை எல்லாம் கலர் ஆடை என்னென்ன விரும்பின ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எது மட்டும் செய்யக்கூடாது, மனைவியிடத்துல உடலூர் மட்டும் கொல்லக்கூடாது. இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுருவானா, முடிய மலிச்சுட்டா இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுருவான். உடலுறவு கொள்றது எப்ப அனுமதிக்கப்படும்னா, அது கடைசியில தான் அது நான் சொல்லுவேன். பிறகு நீங்க எங்க போகணும், தவாஃபுல் இஃபாலா நீங்க செய்ய போறீங்க. அது நம்ம நார்மல் ட்ரெஸ்லயே இப்ப கூட என்ன செய்யலாம், தவாஃபுல் இஃபாலா போகலாம். போய் அந்த தவாஃபெல்லாம் சுத்திட்டு நீங்க மறுபடியும் மினாவுக்கு வந்துடணும். ஆனா தமத்து முறையில ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா, தவாஃபுல் இஃபாலா செய்துவிட்டு மினாவுக்கு வரக்கூடாது, சாயி செய்யணும். நீங்க என்ன செய்யணும், சாயி, உங்களுக்கு ரெண்டு தடவை சாயி, உம்ராவில் ஒரு சாயி, ஹஜ்ஜில் ஒரு சாயி, தவாஃபுல் இஃபாலாவுக்கு பிறகு ஒரு சாயி. ஆனா கிரான் முறையில ஹஜ் உம்ரா செஞ்சவங்களும் வெறும் ஹஜ்ஜ மட்டும் செஞ்சவங்களுக்கு எத்தனை சாயி தான், ஒரு சாயி தான். அதை எப்ப செஞ்சிட்டாங்க அவங்க, ஹஜ்ஜுடைய வணக்கங்களை செய்யறதுக்கு முன்னாடியே செஞ்சிட்டதுனால அவங்களுக்கு வேறொரு சாய் கிடையாது. இப்ப இவங்க என்ன செய்வாங்க, நேரடியா மினாவுக்கு போயிருவாங்க. ஆனா தமத்து முறையில ஹஜ் உம்ரா செய்யறவர் என்ன செய்வாரு, சாய் எல்லாம் செய்துவிட்டு பிறகு என்ன செய்வார், அவரு மினாவுக்கு வருவாங்க. இப்ப மினாவுக்கு எப்ப வருவாங்க, எந்த நாள்ல இருக்கும், இப்போ 10வது நாள்ல இருக்கிறோம். இப்ப மறுபடி மினாவுக்கு வருவாங்க. மினாவுல 3 இரவுகள் தங்கணும். இப்ப நம்ம எல்லாம் செஞ்சுட்டோம், வெளியெல்லாம் போக கூடாது. 3 இரவுகள் என்ன செய்யணும், மினாவுல நம்ம தங்கணும். எல்லா வணக்கங்களையும் செஞ்சுட்டு மினாவுக்கு வந்துருங்க. மினாவுல வந்து 3 நாட்கள், திரை 11, 10வது நாள் தான் கல்லெடுத்தமே, 11, 12, 13, இந்த 3 நாட்கள் நாம சூரியன் உச்சி சாஞ்சதுக்கு அப்புறம், லோஹருடைய வக்து இருக்குல்ல, லோஹருடைய வக்து வந்த பிறகு இந்த 3 நாட்களும் 3 ஜம்ராக்களையும் கல்லடிக்கணும். நம்ம 10வது நாள்ல எத்தனை ஜம்ரால கல்லடிச்சோம், ஒரே ஒரு ஜம்ரால தான். ஆனா இந்த 3 நாட்களை 3 ஜம்ராக்கள்ல என்ன செய்யணும், கல்லடிக்கணும். முதலாவது ஜம்ரா இருக்கும், முதலாவது அது அங்கே போட்டிருப்பாங்க, அதுல இதே மாதிரிதான் 7 முறை என்ன செய்யணும், 7 கல் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, கல்லடி. இப்ப நீங்க வந்து தல்வியா சொல்றது நிப்பாட்டின், எப்ப நீங்க முடிய மலிச்சீங்களோ அப்ப தல்வியா சொல்றது நிப்பாட்டிட்டு என்ன சொல்ல ஆரம்பிக்கணும், அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்ல ஆரம்பிக்கணும். சரி, புரியுதா? அதுக்கப்புறம் வந்து தல்வியா தேவையில்ல, தக்பீர் மட்டும் சொல்லணும். இப்ப அந்த ஜம்ராக்கள்ல நீங்க முதலாவது ஜம்ரால 7 தடவை நீங்க கல்லடித்த பிறகு, அல்லாஹ் அக்பர் சொல்லி கல்லடித்த பிறகு கொஞ்சம் விலகி நின்று துவா செய்யணும், கிப்லா முன்னோக்கி துவா செய்யுங்க. அதனால 2வது ஜம்ராலையும் 7 தடவை கல்லடித்த பிறகு நீங்க என்ன செய்யணும், விலகி நின்று துவா செய்யுங்க. 3வது ஜம்ராலையும் 7 தடவை கல்லடித்து துவா செய்ய வேண்டிய தேவையில்லை, அப்படி என்ன செய்யணும், திரும்பி போயிடணும். இது எத்தனை நாள் செய்யணும், 11, 12, 13, 3 நாள் நம்ம செய்யணும். சரியா, 3 இரவுகளும் நம்ம தங்கணும். இதுதான் மினாவுல செய்ய வேண்டிய வணக்கங்கள். மத்த கடமையான வணக்கங்கள் எப்பயும் போல நம்ம சிலிண்டர் காயத்தை நம்ம தொழுதுக்கிற வேண்டியதுதான். இதுதான் கடமையான வணக்கம். இதுல ஒரே ஒரு சட்டம் இருக்குது, ஹஜ்ஜுக்கு மட்டும் போனவர் சை செய்யணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் தான் ஏற்கனவே சை செஞ்சுட்டாரு. சகோதரவங்க என்ன கேக்குறாங்கன்னா, 8வது நாள் தான் ஒரு ஆள் வந்து இஹ்ராம அணியிறார், அப்பதான் அவர் வர்றார் ஹஜ்ஜுக்கு மட்டும் வர்றாரு. அப்ப இவர் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டா, இவர் சாய் செய்யணும், ஏன்னா இவர் சாய் செய்யல, இதுக்கு முன்னாடி செய்யல. அதனால இவர் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக தவாஃபுல் இஃபாதா செய்து விட்டு சாய் என்ன செய்யணும், அவர் செய்யணும். ஏன்னா சாய் என்பது ஹஜ்ஜுடைய ருக்குன்கள்ல, 4 ருக்குன்கள்ல ஒரு முக்கியமான ஒரு ருக்குன். இந்த 3 நாள் இருக்குதுல்ல, இதை பொறுத்தவரை ஒரு அனுமதி இருக்குது. அல்லாஹ்வே சொல்ற ஃபமன் தஅஜ்ஜலஃபி யௌமைனி ஃபலா இஸ்மாலை, 2 நாள்ல முடிச்சுட்டு போனா தப்பு கிடையாது, 3 நாள் இருக்க வேண்டிய தேவையில்லை. 11, 12, இந்த 12வது நாள் கல் அடிச்சுட்டு மகரிப் வரைக்கும் இருந்துட்டு, மகரிப் வரைக்கும் இருக்கும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம், மறைறதுக்கு முன்னாடி நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா, இரவு அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க மினா விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எத்தனை நாள் தான் இருக்கணும், 13வது நாளும் மினாவுல நம்ம தங்க வேண்டியது இருக்கும், கல் அடிச்சுட்டு தான் நம்ம போற மாதிரி இருக்கும். இதற்கு அப்புறம் ஹஜ் முடிஞ்சிருச்சா, முடியல. ஒரே ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா தவாஃபுல் விதா, விடைபெறக்கூடிய தவாஃப். கடைசியாக நம்ம மக்கா விட்டு போக போறோம், போகும்போது நம்ம கடைசியா செய்ய வேண்டிய காரியம் தவாஃபா தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பர்சேஸ் பண்ணா எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் கடைசியா என்ன செய்யணும், இந்த தவாஃபுல் விதாங்கிறத நம்ம செய்யணும். மறுபடியும் காபாவுக்கு போய் 7 தடவை நம்ம என்ன செய்யணும், தவாஃப் செஞ்சுட்டு அதான் விடைபெறக்கூடிய தவாஃப். அதை செஞ்சுட்டு நம்ம மக்கா விட்டு என்ன செய்யணும், வெளியே போயிட்டோம்னா இதற்கு அப்புறம் உடல் உறவுகள்ன்றது எல்லாமே நமக்கு என்னது, அனுமதிக்கப்பட்டிருக்குது. இதுதான் ஹஜ் உம்ரா அந்த முறை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஓரளவுக்கு உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கிறோம். அதுக்கு நூல்கள் எது இருந்தா நீங்க தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. இப்ப நம்ம உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இஹ்ராமுடைய ஆடை ஒரு ஆடை தான் இருக்கணுமா, அது அழுக்கா போயிருச்சுன்னா வேற ஆடை நம்ம மாத்துறது தவறா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு குற்றமும் கிடையாது, தாராளமாக நம்ம மாத்திக்கலாம். நம்ம அடிஞ்ச ஆடையில ஏதாவது அழுக்கு ஒட்டிருச்சு, ஒரு நஜீஸ் பட்டுருச்சுன்னா தூக்கி போட்டுட்டு வேற ஒரு ஆடைகளை நம்ம மாற்றிக்கொள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகஜ தொழுகைகள் எல்லாம் தொழுகலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நபிசல்லா சொங்க அந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளை அவங்க எதுவுமே செய்யல. அந்த ஹஜ்ஜுடைய நேரங்கள்ல திக்ர்கள் செஞ்சிருக்காங்க, ஓய்வுகள் அதிகமா எடுத்திருக்கிறாங்க. ஏன் நபி அவர்கள் செய்யலங்கிறதா நமக்கு பார்க்க, மக்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக தான் நபி அப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஏன்னா இதுலயே ஒரு களை பிடிஞ்சு பலகீனமா இருப்பாங்க, இந்த நேரத்துல நபி அவர்கள் தஹஜ்ஜத் செஞ்சிருந்தாங்கன்னா எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, தஹஜ்ஜத் சொல்லுவாங்க. ஆனாலும் அதை தவிர்த்து கொண்டா நல்லது. சகோதரவங்க ரெண்டு கேள்வி கேக்குறாங்க. தவாப நம்ம சுத்திரம் இல்லையா, அதுல ஹஜர் ரசூலை பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஒரு தடவை சொன்னா போதுமா, மூணு தடவை நம்ம சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க. மூணு தடவை சொல்ல வேண்டிய தேவை இல்ல, ஒரு தடவை சொன்னாலே போதுமானது, ஒரு தடவை சொல்லிட்டாலே போதுமானது. அது புரிஞ்சு. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ரெண்டாவது தடவை நம்ம தவாப் செய்யும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லணுமா, வெறுமனே அல்லாஹ் அக்பர் என்று மட்டும் நம்ம சொன்னால் போதுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு சுற்றையும் நம்ம துவங்குறோம் இல்லையா, அப்ப துவங்கும் போது பிஸ்மில்லா சொல்லி நம்ம துவங்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று என்ன செய்யலாம், ஒவ்வொரு சுற்றுலையுமே நம்ம சொல்லிக் கொள்ளலாம். ஜமாத்தா மினாவுல நம்ம தங்கி இருக்கக்கூடிய காலங்களில் தொழுகைகளை, மினாவுல நம்ம தங்கி இருக்கக்கூடிய காலங்களில் தொழுகையை நம்ம தனித்தனியா, அதாவது அதற்குரிய நேரத்துல நம்ம தொழுகணுமா அல்ல ஜம்மு செஞ்சு தொழுகலாமா அப்படின்னு கேக்குறாங்கன்னா, ரெண்டுக்கும் அனுமதி இருக்குது. ஏன்னா நம்ம பயணத்துல இருக்கிறோம், அதனால நம்ம தாராளமாக மினாவுல தங்கி இருக்கும்போது அந்த லோகராசை நம்ம ஜம்மு செஞ்சு தொழுகலாம், தவறு கிடையாது. அல்லது அதுக்குரிய வக்துகள்ல தான் நீங்க தொழுகணும் விரும்புனீங்கனாலும் அதுவும் தவறு கிடையாது. அதனால தொழுகை என்பது நான்கு ரக்காய் தொழுகலாம, நீங்க எப்படி தொழுகலாம், இரண்டரை காயத்து சுருக்கியும் நீங்கள் தொழுகலாம். தவாப் செய்யும் போது கண்டிப்பாக ஒழுவுடன் தான் தவாப் செய்யணுமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பாக ஒழுவுடன் தான் நாம என்ன செய்யணும், தவாப் செய்ய வேண்டும். சாயில அப்படின்னு கேக்குறாங்க. சாயும் ஒரு வகையான தவாப் தான். ஹதீஸ்கள்ல சாயிக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்குன்னா தவாப்ங்கிற பேர் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தவாப்புடைய சட்டம் தான் எதுக்கு, சாயிக்கும் சாயிலை நமக்கு ஒழு அவசியம். ஒழு முடிஞ்சா நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. தேவையில்லை, ஒரு சுற்றுகள் தான், ஒரு தடவை சுத்திட்டீங்கன்னா ஒண்ணு முடிஞ்சிருச்சு. இப்ப நாலு முடிஞ்சு அஞ்சாவது தான் உங்களுக்கு ஒழு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நீங்க நாலு முடிச்சிட்டீங்க, மறுபடியும் அஞ்சுல இருந்து என்ன செய்யலாம், நீங்க தவாஃப ஆரம்பிச்சா போதுமானது. என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் இருக்குது இல்லையா, நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாதுன்னு, இதை வந்து நம்ம தெரியாம சில நேரங்கள்ல செஞ்சிடறோம். தெரியாம என்ன செய்யறோம், நகத்தை நம்ம கடிச்சிடறோம், தெரியாம முடிய பிச்சிடறோம், மறுதியாக இந்த மாதிரி காரியங்களை செஞ்சிடறோம். இப்ப இப்படி செஞ்சாலும் இந்த மாதிரியான பரிகாரத்தை நம்ம செய்யணுமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியாம செய்தால் பரிகாரம் கிடையாது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நினைவுல இருக்கும் போது செஞ்சாதான் பரிகாரங்கள். தெரியாம செஞ்சா மார்க்கம் என்ன, அதுக்கு குற்றம் பிடிக்கிறது கிடையாது, அது பாவத்திலையும் வர்றது கிடையாது. தெரியாம செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு மன்னிச்சிருக்கிறான், ஆனா அதுக்கு கிடையாது. அவங்க இப்ப குர்பானி கொடுக்கறதா, ஹஜ் மட்டும் கொடுக்கறவங்க குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க விரும்பினால் கொடுக்கலாம், அவங்க விரும்பினா கொடுக்கலாம், ஆனா கட்டாயம் கிடையாது. ஆனா தமத்து கரான் முறையில செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், குர்பானி கொடுக்க வேண்டும். ஹஜ் மட்டும் செய்யறவங்க குர்பானி கொடுக்க தேவையில்லை. அவங்க எப்ப முடி சரிக்கணும் கேக்குறீங்க, அதாவது இந்த முடி மலிக்கிறது குர்பானி கொடுக்கறது என இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா தப்பு கிடையாது. குர்பானி கொடுக்க முன்னாடி முடியை மலிச்சிட்டோம், ஆனா தவாஃபுல் இஃபாலா செஞ்சுட்டு வந்துட்டு நம்ம குர்பானி கொடுக்கறோம். ஏன்னா குர்பானி கொடுக்கறது டைம் என்ன, 11, 12, 13 அதுலயே கொடுக்கறாமா இல்லையா, அது மாதிரி நம்ம முடி மலிக்கிறது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செய்யறோம். அதனால இது முன்னாடி பின்னாடி வர்றதுனால என்ன கிடையாது, பாவங்கள் குற்றங்கள் கிடையாது, தாராளமா அது செய்யலாம். இங்க வேலைக்கு உள்ளவங்க ஹஜ்ஜுக்கு போறது போக்குவரத்து வழிமுறைகளா, இங்க வேலைக்குள்ளவங்க ஹஜ்ஜுக்கு நீங்க போறீங்கன்னா நீங்களா போக முடியாது, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாரோட தான் போகக்கூடிய வகையில தான் இந்த நாட்டுடைய சட்டங்கள் இருக்குது. ஏன்னா எப்படி நம்ம இங்க இப்ப நீங்க இந்த பகுதியில நீங்க இருக்கிறதுனால நமக்குரிய எல்லைகள் என்ன, தாய்ஃபா தான் இருக்கும். நம்ம சொன்ன சட்டங்களை எல்லாம் பேணிக் கொள்ள வேண்டியதுதான். மொத்தம் 29 கற்கள் அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது ஒரு நாள், ஒரு நாளைக்கு ஒரு ஜம்ரால எத்தனை கல், 7. அப்ப எத்தனை கல் வருது மொத்தம்? 21 தான் வருது, 29 கிடையாது. ஒரு நாளைக்கு 21 கல், ஒவ்வொரு நாளும் 21 கல், 3 நாளைக்கு இல்லை. எரிஞ்ச கல்ல நம்ம மறுபடி உபயோகிக்கலாமா? மறுபடி நம்ம எடுக்க போனா நம்ம மேல கல் எரிஞ்சிருவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்போட தான் இருக்கும். அந்த இடங்களுக்கு நம்ம போய் என்ன செய்ய முடியாது, கல்ல எடுக்க முடியாது. ஏன்னா அடுத்த கேள்வி, அது கவர்மெண்ட் பாத்துக்குருவாங்க. நம்ம எரியக்கூடிய கற்களை நீங்க எடுக்கிறதுக்கா? அது நீங்க, அதான் நீங்க கல் எடுக்க வேண்டும் என்றால் நீங்க முஸ்தலிஃபாவில இருந்து மினாவுக்கு வர்றீங்கல்ல, வரக்கூடிய வழிகளே நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கணும். ஆமா, சாயில வந்து நம்ம பிஸ்மில்லா அல்லா அக்பர் சொல்லி நம்ம ஆரம்பிக்கணுமான்னு கேக்குறாங்க. ஆரம்பிக்க தேவையில்லை, அது தவாஃப்லதான். சாயில வந்து நபி எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்த சஃபா வல் மர்வத்தை மின் ஷாயிரில் அப்படி சொல்லிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொன்னாங்க, அபுதவ் பிமா பதா அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிச்சிருக்கானோ அதை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால நம்ம அந்த அடிப்படையில தான் நம்ம சாயை ஆரம்பிக்கிறோம். காபத்துல்லாவை நோக்கி, காபத்துல்லாவை நோக்கி அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பெருமனே நம்ம எப்படி சொன்னா போதுமானது. தக்பீர், அதாவது சகோதரவங்க நல்ல கேள்வி கேட்டாங்க, சாயில அல்லாஹ் அக்பர் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லணும், நம்ம அதை விட்டுட்டோம், அந்த விடுபட்ட விஷயம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சாயில வந்து இன்ன சஃபாவல் மருவத்தின் சாயிர் இல்லா நம்ம ஓதுன மாதிரி அல்லாஹ் அக்பர் என்ன செய்யணும், தக்பீரும் சொல்லிக்கொள்ள வேண்டியது. அதுமே மருவாவில என்ன செய்ய வேண்டியது, தக்பீரும் நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டியது. அதாவது இந்த மாதிரி நேரத்துக்கு போய் சேர முடியாத அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுல, அவங்களுக்கு இந்த சட்டங்கள் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேக்குறீங்க. அல்லாஹ் ரசூல் இந்த விஷயத்துல சொன்ன சட்டங்களே எல்லாருக்கும் செயல்படுத்தக்கூடிய வகையில தான் நமக்கு சட்டம் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம கிளம்பக்கூடிய பக்தா தான் நமக்கு சொன்னாங்களே தவிர, போய் சேரக்கூடிய பக்தி இந்த பக்தக்குள்ள இருக்கும் அப்படிங்கறத நமக்கு சொல்லல. அவங்க என்ன பக்த சொன்னாங்களோ அதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துடலாம், அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. உதாரணமா அரபா, அரபாவில் நம்ம எப்ப போய் சேரணும், நீங்க சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணா போய் நீங்க கிளம்பலாம். ஏன்னா உடனே கிளம்பி ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. சூரியன் உதிச்சோட நீங்க பையன் நீங்க கிளம்புனா போதும், லோகருக்கு அங்க இருந்தா போதும் கூட போதும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது மாதிரி நீங்க வந்து முஸ்தலிஃபாவுக்கு எப்ப போவீங்க, மகரிப் இஷா தான் அங்க போய் தொழுவ போறோம். அது மாதிரி இங்க சூரியன் மறைஞ்சோட தான் நம்ம என்ன செய்வோம், அரபால இருந்து நம்ம கிளம்புவோம். அது கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்ல. நீங்க முஸ்தலிஃபாவுக்கு நைட்டு ஒரு 10-11 மணிக்கு தான் போய் சேர்றீங்கனாலும் பிரச்சனை இல்ல. அப்ப நீங்க மகரிப் இஷாவை தாராளமா என்ன செய்யலாம், நீங்க தொழுகலாம். அது மாதிரி முஸ்தலிஃபால இருந்து சுபு தொழுதுன்னு நம்ம கிளம்புவோம். மினாவுக்கு எப்ப வருவோம், எப்ப வேணா வந்துருக்கலாம், பிரச்சனை இல்ல. நம்ம வந்து என்ன செய்யணும், கல் எரியணும், அவ்வளவுதான். அதனால நம்ம வந்து நம்முடைய சக்திக்கு உட்பட்ட வகையில தான் இந்த சட்டங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு அனுமதி இருக்குது. அதாவது முஸ்தலிஃபாவில இருந்து நம்ம மினாவுக்கு போறோம் இல்லையா, முறைப்படி நம்ம எப்ப கிளம்பணும்னா முஸ்தலிஃபால சுபு தொழுதுட்டு தான் நம்ம கிளம்பணும். அதுதான் நபியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பெண்கள் பலகீனமான அவங்களுக்கு எல்லாம் கூட்டத்தோட கூட்டமா போனா கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவங்க முந்தி போயிருவாங்க, ஆனா அவங்க போய் சேர முடியாது. அப்ப இந்த மாதிரியான அவங்க இரவுல என்ன செய்யலாம், முஸ்தலிஃபாவுல இரவுல என்ன செய்யலாம், முன்கூட்டியே கிளம்புறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு. இது எல்லாருக்கும் கிடையாது, பலகீனமானவங்க பெண்கள் இவங்களுக்கு மட்டும் முஸ்தலிஃபாவுல அவங்க இரவுலே கிளம்பி மினாவுக்கு என்ன செய்யலாம், போயிடலாம். இரவுல மினாவுக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை, கூட ஒரு ஆள் துணைக்கு போனாலும் தவறு கிடையாது. பெண்களா இருக்க பலகீனமா இருக்காங்க, தனியா போக முடியாது, அப்ப நம்ம கூட போனா பிரச்சனை கிடையாது. இஹ்ராமணம் அணிஞ்சிருக்கிறோம், இந்த இஹ்ராம் அணிந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம குளிக்க இயலுமான்னு கேக்குறாங்கன்னா தாராளமா குளிக்கலாம். இஹ்ராம் அணிந்தால் நாம் குளிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது, தாராளமாக குளிக்கலாம். அவங்களுடைய கேள்வி முக்கியம் என்னன்னா, இது போன்ற குளியல் நேரத்துல சோப்பு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேக்குறாங்க. முதலாவது இஹ்ராம் நான் சொன்னேன்ல, அதாவது முடி மலிக்கிறது, அந்த முடியை மலிக்கிற வரைக்கும் நீங்க சோப்பு சாம்பி எதை யூஸ் பண்ண கூடாது. சும்மா தண்ணியை நம்ம என்ன செய்யலாம், ஊத்திக்கிறலாம். அந்த வகையில தான் நம்முடைய குளியல் இருக்கணும். எப்ப வந்து நம்ம முடியை மலிச்சிட்டோமோ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், நம்ம தாராளமாக நம்ம எல்லா பொருள்களையும் நம்ம பயன்படுத்தலாம். யூஸ் பண்ணக்கூடாது, நறுமணங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தவிர்த்துக்கிறோம். குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏன்னா இங்கதான் கொடுக்கலாமா அல்ல ஊர்ல போய் கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஊர்ல போய் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முதல் வக்து இருக்குமாங்கறத நீங்க யோசிச்சு பாக்கணும். ஏன்னா இப்ப நீங்க சமத்துவ முறையில அது மாதிரி கிரான் முறையில நீங்க ஹஜ் உம்ரா செய்றீங்கன்னா உங்களுக்கு குர்பானியுடைய காலம் முடிஞ்சிடும். மூணு நாள் குர்பானிங்கிறது மூணு நாளுக்குள்ளதான் கொடுக்க முடியும். பத்தாவது நாள் கொடுக்கலாம், பதினொன்று கொடுக்கலாம், பன்னெண்டு கொடுக்கலாம், பதிமூணு கொடுக்கலாம். இந்த நாலு இஃப்ராத பத்தி கேக்குறீங்க, அதாவது இஃப்ராத பத்தி அவங்க கேக்குறாங்க. ஹஜ் மட்டும் செய்யறாங்கல்ல, அவங்க ஊர்ல போய் குர்பானி கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. அவர்களும் இந்த நாளுக்குள்ள கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இந்த நாலு நாளுக்குள்ள கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த நாலு நாளை கடந்து நீங்க ஊருக்கு போயிருந்தே அது குர்பானியில வராது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, இங்க இருக்கும்போதே வீட்டுல என்ன செய்யலாம், ஊர்ல ஏ சார்புல குர்பானி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த நாட்களுக்குள்ள நீங்க கொடுக்க சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி கொடுக்கலாம். நீங்க ஹஜ் மட்டும் செய்யறவங்க குர்பானி கொடுக்க கூடாதுங்கிறது கிடையாது, கொடுத்தா நல்லதுதான், கடமை இல்லை என்பதுதான். யார் வேணா கொடுக்கலாம், எங்க வேணா கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஹஜ் மட்டும் செய்யறவங்கள் அதுதான் முக்கியம், சமத்து மத்தவங்களா கொடுக்கணும் கண்டிப்பா, மக்காலே கொடுக்கணும். ஆனா ஹஜ் மட்டும் செய்யறவங்க மக்காவில கொடுக்க தேவையில்லை, அவங்க விரும்பினா ஊர்ல கொடுக்கலாம், மக்காவில கொடுக்கலாம், எங்க வேணா கொடுக்கலாம். சொல்லுங்க. கணவன் மனைவி, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஹஜ் செய்யறாங்க. இவர்கள் குர்பானி கொடுக்க நினைத்தால் ஒரு ஆட்டை கொடுத்தா போதுமா அல்லது ரெண்டு பேரும் தனித்தனியா கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டு பேரும் தனித்தனியாக சமத்து கிரான செஞ்சாங்கன்னு வைங்களேன், கணவன் மனைவி இவங்களும் சமத்துவம் செஞ்சிருக்காங்க, மனைவியும் சமத்துவம் செஞ்சிருக்காங்க, கணவனும் கிரான் பண்ணிருக்காரு, மனைவியும் கிரான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் தனித்தனியா தான் என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். ஆனா ரெண்டு பேரும் ஹஜ்ஜ மட்டும் செய்யறாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க விரும்பினபடி என்ன செய்யலாம், ரெண்டு பேருக்கு சேர்த்து கூட என்ன செய்யலாம், ஒரு குர்பானியை கொடுத்து செஞ்சுக்கிறேன், ஏன்னா அது கடமை இல்லைன்னு ஆயிருது இல்லையா. பெண்கள் வந்து கருப்பாடை அணிந்திருந்தால் அவங்க வந்து எப்படி அவங்க இஹ்ராம் அணியலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இஹ்ராமுக்கு வந்து கலர் வந்து அவசியம் கிடையாது, அது வந்து வெள்ளை ஆடையாதாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கலர் ஆடையிலையும் நம்ம என்ன செய்யலாம், இஹ்ராம் அணியலாம், அனுமதி இருக்குது. அதனால பெண்கள் என்ன செய்யலாம், கலர் ஆடைய உறுதிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. வெள்ளை என்பது நம்ம ஏன் தேர்வு செய்யறோம்னா, நபி அவர்கள் சிறந்த ஆடைன்னு சொன்னதுனால நம்ம அதை தேர்வு செய்யறோம். அரபாவுக்கு நைட்டே கூட்டி போயிடலாம்,
அரபா போகணும் அரபால பண்ணுவோம்.
அதாவது மினாவுல நம்ம வந்து சுபு தொழுதுட்டு தான் அரபாவுக்கு கிளம்புறோம், அதான் முறை. இந்த முறையை நம்ம கடைபிடிக்க முடியாத ஒரு நிலை வருது. நம்மளை கூட்டிட்டு போனவங்க என்ன செய்யறாங்க, நேற்றே நம்மள அரபாவுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம என்ன செய்யணும், அதுக்கு எதுவும் பழிப்பிராணி நம்ம எதுவும் கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வந்து மினாவுல தங்கிட்டீங்க, என்ன தங்கிட்டீங்க, நம்ம நம்ம முன்கூட்டியே கிளம்பியிருக்கோம், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு பழிப்பிராணி கிடையாது. ஏன்னா நம்ம செஞ்சுட்டோம் ஒரு காரியத்தை, நம்ம செஞ்சுட்டு அதை முழுமையாக நம்ம செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வருது. இதுக்கு பழிப்பிராணி கிடையாது. ஓகே, சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.